புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை இணை பேராசிரியர் திருமதி முனைவர் மூப்பா கவிதா அவர்கள் உளுந்து சாகுபடியும் உளவியல் தொழில்நுட்பங்களும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எம்பி கவிதா. நான் வந்து வேளாண் அறிவியல் நிலையம் புதுக்கோட்டையில் தொழில்நுட்ப வல்லுநர் உளவியல் துறையில் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள், உளுந்தில் வந்து எந்த மாதிரி உளவியல் தொழில்நுட்பங்களை ஃபாலோ பண்ணுறதுனால எப்படி அதிக விளைச்சல் பெறலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது விதைக்கிறது முதல் அறுவடை வரைக்கும் என்னென்ன உளவியல் தொழில்நுட்பங்கள், அதன் மூலமாக நம்ம எப்படி உற்பத்தியை பெருக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பருவத்தே பயிர் செய் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொன்னது. ஏன் அப்படின்னா, அந்தந்த பருவத்தில் அதுக்குரிய ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணுறப்ப அதுக்குரிய விளைச்சலை வந்து நம்ம பெற முடியும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லா விவசாயிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைக்கிறப்ப அந்த அடுத்தடுத்த நிலைகள், விதை முளைக்கிறதுலேருந்து அடுத்து களை எடுக்கிறதுக்குரிய தருணம், அடுத்து அந்த பூ பூக்கிற தருணம், இது எல்லாத்துக்குமே வந்து இயற்கையாகவே மழை வரும். அதனால் நம்ம இரவை பயிராக இருந்தாலுமே மழை வந்து நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக அது அதிகமாக நம்மளுக்கு வந்து ஒரு நன்மையை தரும். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடுத்து வந்து உள்ள ஒவ்வொன்றா என்னென்ன விதை அளவுலேருந்து எப்படி நம்ம விதை நேர்த்தி பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விதை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, உளுந்து பாசிப்பயிறு பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதை அளவு போதுமானது. விவசாயிகள் நம்ம வந்து டெப்போவில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 8 கிலோ பை தான் இருக்கும். அதே வந்து ஹெக்டேருக்குன்னு 2.5 ஏக்கருக்குன்னு பார்க்குறப்ப 20 கிலோ, இது வந்து தேவையான விதையளவு. விதையளவு வந்து அடுத்து வந்து விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியமானது. விதை நேர்த்தி வந்து நம்ம வந்து பூஞ்சானை வச்சோ கொல்லி வச்சோ விதை நேர்த்தி பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து உயிர் உரங்களை வச்சு விதை நேர்த்தி பண்ணலாம். அடுத்து வந்து உயிர் கொல்லி மருந்துகளை வச்சு விதை நேர்த்தி பண்ணலாம். விதை நேர்த்தியில் வந்து மெயினாக வந்து நம்ம உளுந்த பொறுத்த வரைக்கும் ரைசோபியம் அப்படின்ற உயிர் உரத்தை வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதை, அதாவது நம்ம 20 கிலோ சொன்னோம் இல்லையா, அப்படின்னா அதுக்கு வந்து 600 கிராம் வந்து ரைசோபியம் அப்படின்ற உயிர் உரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம கஞ்சி இருக்கு இல்லையா, சோறு வடித்த பிறகு இருக்கிற கஞ்சியில் ஆறின பிறகு அந்த விதையை வந்து அந்த உயிர் உரத்தோட கலந்து நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம விதைக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்தணும். இதை வந்து விதை நேர்த்தி. நிலத்தை வந்து எப்படி தயாரிக்கின்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பாசிப்பயிறு உளுந்து இதை பொறுத்த வரைக்கும் வந்து மண் வந்து பொளபொளப்பாக இருக்கணும். விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன, எங்கள் ட்ரைனிங்கில் அந்த பயிற்சிக்கு எங்கள் நிலையத்துக்கு வரப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, புட்டுக்கு நம்ம மாவு பிசைவோங்க இல்லையா, நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கா பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒய்ஃபுக்கா பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா மாவு வந்து அந்த அரிசி மாவு உப்பும் வெந்நீர் வச்சு கலக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே வருவோம். பிடிக்கிறப்ப ஒன்றா உருண்டையாக இருக்கும், விட்டோடனே பார்த்தோம்னா பொளபொளண்டு விழுகும். அந்த பதம் தான் வந்து நம்ம நிலத்தில் இருக்கணுங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு நிலம் தயாரிக்கணும் அப்படின்னா என்னென்னன்றதை நம்ம சொல்லுவோம். நீங்கள் விவசாயிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேங்க. எப்பயுமே வந்து நிலத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து சட்டி கலப்பை போட்டு உழுத பிறகு பெரும்பெரும் கட்டியாக இருக்கும். ஸோ அந்த பெருங்கட்டிகளை வந்து சின்ன சின்ன கட்டியாக ஆக்குறதுக்காக நம்ம கல்டிவேட்டர்னு சொல்லுவோம், இல்லாட்டி 9 கலப்பை 5 கலப்பை வச்சு ஒரு 2-3 டைம் வந்து நம்ம வந்து உழுகுறப்ப அந்த பெருங்கட்டிகள்லாம் சின்ன சின்ன கட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ரோட்டவேட்டர், நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அந்த சின்ன கட்டிகளை வந்து தவிடு பொடி ஆக்குறதுக்காக ரோட்டவேட்டர் வச்சு ஒரு 2 ரவுண்டு சுற்றுறப்ப தவிடு பொடி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பயிரிட போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எந்த முறையில் பாத்திகள் தயாரிக்கணுன்றதை முடிவு பண்ணணும். இப்போ சில இடங்களில் வந்து பாத்தி மாதிரி போடுவோம், சில இடங்களில் வந்து என்னென்னா ராம பாத்தி போடுவாங்க, அந்த கரையிலே 2 பக்கமும் நட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட மண்ணோட இது சரிவு நில சரிவு அதுக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ராம பாத்தி முறையில் சொல்கிறப்ப அந்த ரிட்ஜிலே வந்து நம்ம 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஈஸியாக நட்டுடலாங்க. அப்போ வரிசை வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நிலத்தை எப்படி தயார் பண்ணுறது. அடுத்து வந்து இதே வந்து நம்மளுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து இந்த பூஞ்சான கொல்லி வச்சு விதை நேர்த்தி பண்ணணும். பொதுவாக வந்து எப்பயுமே இந்த உயிர் உரங்களை பண்ண பிறகு பூஞ்சான கொல்லி வச்சு பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து உயிர் உரம் வந்து அதில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்கும். இந்த பூஞ்சான கொல்லி வச்சு பண்ணோம்னா அந்த நுண்ணுயிர்கள்லாம் இறந்து போயிடும். அதனால் உயிர் உரங்கள் வச்சு பண்ணோம்னா இது பண்ண தேவையில்லைங்க. அடுத்தது வந்து விதை அளவு சொல்லிட்டோம், பூஞ்சான விதை நேர்த்தி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நடுறது, விதையோட வரிசைக்கு வரிசை எவ்வளவு, செடிக்கு செடி எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உளுந்து பாசிப்பயிறு இதை பொறுத்த வரைக்கும் வரிசைக்கு வரிசை வந்து 30 சென்டிமீட்டர், அதாவது 1 அடி, செடிக்கு செடி வந்து 10 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இது வந்து இதே வந்து துவரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா துவரை வந்து அதிக கிளைகள் கொண்டு வளரக்கூடியது. இதை அந்த உளுந்து பாசிப்பயிரோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப அது வந்து அதிகமாக கிளைகள் வந்து வளர்கிறதுனால அதுக்கு வந்து அதிக இடைவெளி தேவைப்படும். நார்மலாக வந்து 45 சென்டிமீட்டர்லேருந்து 90 சென்டிமீட்டர் கூட இப்போ வரிசைக்கு வரிசை இருக்கலாம். ஈவன் நம்மளுக்கு வந்து அந்த அதிக நீண்ட கால துவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் வரைக்கும் பயிர் இடைவெளி நம்ம கொடுக்குறோம். ஆனால் செடிக்கு செடி பார்க்குறப்ப 30 சென்டிமீட்டர் கொடுத்தா போதும். நான் சொல்கிறது வந்து துவரைக்கு. உளுந்து பாசிப்பயிருக்கெலாம் வந்து சோயாபீன் இந்த மாதிரி பயிர் வகை பயிர்களுக்கெலாம் வந்து 30 க்கு 10 சென்டிமீட்டர் பயிர் இடைவெளி போதுமானது. அடுத்ததாக வந்து மிக முக்கியமானது வந்து களை மேலாண்மை. நம்மளுக்கு வந்து பொதுவாக வந்து களை அப்படின்னு பார்க்குறப்ப பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை விட களையினால் ஏற்படுற மகசூல் இழப்புன்றது வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து 45% மகசூல் இழப்பு வந்து களைகள்னால அப்படின்றத வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து அப்போ களையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் வந்து உளுந்து அப்படின்றப்ப எந்த ஒரு பயிர்னாலுமே சரி, நான் உளுந்துக்குன்னு சொல்லலை, நெல் எந்த பயிர்னாலுமே அதோடய வாழ்நாளில் நாளில் ஒரு பங்கு வந்து களை இல்லாமல் பார்த்துக்கிறனும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 75 நாள் பயிர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் 20 to 25 நாள் வந்து களை இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு பின்னாடி வர்றதுல வந்து அந்த களை போட்டி இல்லாமல் வந்து நல்லா மகசூல் பெறலான்றது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விதைத்த 3ஆம் நாள் களைக்கொல்லி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெண்டி மெத்தாலின் அப்படின்ற களைக்கொல்லி யூஸ் பண்ணுறோம். அது ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3.3 லிட்டர் பர் ஹெக்டேர். இப்போ எப்பயுமே வந்து நம்ம களைக்கொல்லியை வந்து பவர் ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. எப்பயுமே நாப்சாக் ஸ்ப்ரேயர் அது கைத்தெளிப்பான்னு சொல்லுவாங்க. கைத்தெளிப்பான் மூலமாக தான் களைக்கொல்லி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அது ஸ்ப்ரே ஃப்ளூயிட் அதாவது வாட்டர் தண்ணி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 200 லிட்டர் பர் ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர், ஒரு ஹெக்டேருக்கு வந்து 500 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு 3.3 லிட்டர் களைக்கொல்லி மருந்து எடுத்து கலக்கி நம்ம வந்து இது பண்ணணும். இது வந்து விதைத்த 3ஆம் நாள் வந்து இந்த களைக்கொல்லியை நம்ம அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 to 25 நாள் வந்து ஒரு கைக்களை எடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த களைகள்னால் களைக்கொல்லினால் தப்புன களைகள்லாம் வந்து இந்த இதில் வந்து கட்டுப்படுத்தப்படும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 to 25 நாள் வந்து நம்ம களை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதிக மகசூல் பெறலாம். உளுந்து பாசிப்பயிறு துவரை எல்லாத்துலேயுமே. இப்போ நான் வந்து களை மேலாண்மையில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு களைக்கொல்லி 3ஆம் நாள் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் 20 to 25 நாள் வந்து ஒரு கைக்களையாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது வந்து நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைனா எப்பயுமே நம்ம வந்து விதைத்த உடனே வந்து தண்ணீர் பாய்ச்ச வேணும். ஏன் அப்படின்னா அந்த விதை வந்து தண்ணியை உறிஞ்சு அந்த விதைப்பு திறன் முளைப்பு திறன் வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும், அப்போ தான் இனிஷியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து விதைத்த 3ஆம் நாள் வந்து தண்ணி விடணும். அந்த தண்ணி வந்து உயிர் தண்ணின்னு சொல்லுவோம். அந்த 3ஆம் நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாரோ மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாரோ தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வந்து அந்த தண்ணி கட்டுறதை வந்து அதாவது நீர் பாய்ச்சுறது வந்து 4 நாள் இடைவெளியிலையோ இல்லை 5 நாள் இடைவெளியிலோ இல்லை 1 வார இடைவெளியிலோ நம்ம வந்து தீர்மானிச்சுக்கிறணும். நம்மளோட மண்ணோட தன்மைக்கு ஏற்றவாறு. ஆனால் முத வந்து அந்த விதைத்த உடனும் 3ஆம் நாள் உயிர் தண்ணின்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் செடி வந்துச்சு மேலே வரும், முளைச்சி வெளியே வரும். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நீர் அப்படின்றப்ப பூக்கும் தருணத்தில் வந்து நீர் பற்றாக்குறை இல்லாதவாறு பார்த்துக்கிறணும். பூக்கும் தருணம் அதுக்கப்புறம் வந்து பூ வந்து பிஞ்சாகி செட் ஆகும் இல்லையா, காய் செட் ஆகும், விதை வந்து உண்டாகிற நேரத்துலையும் தண்ணி பற்றாக்குறை இல்லாதவாறு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூ நல்லா இருந்தால் தான் வந்து அடுத்து பிஞ்சு நல்லா செட் ஆகும். பூ வைக்கிறப்ப தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இருக்கிற பூவெல்லாம் கொட்டி போயிடும். அதனால் வந்து அந்த பூக்கும் தருணம் காய் பிடிக்கிற தருணத்தில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இல்லாதவாறு பார்த்துக்கணும். முதிர்கிற தருணத்தில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா பொக்காயிரும், எல்லா விதையுமே பொக்காயிரும். நம்மளுக்கு வந்து விதை வந்து இண்டிவிஜுவலாக தனித்தன்மையாக ஒவ்வொரு உளுந்து விதையும் பாசிப்பயிறு விதையும் வந்து வெயிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஓவராலாக ஒரு டோட்டலாக வந்து நம்ம ஒரு ஏக்கரில் மகசூல் வந்து நம்ம அதிகம் பெற முடியும். ஸோ அப்போ வந்து நீர்ப்பாசனம் நம்ம பார்த்ததில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா விதைத்த உடனே ஒரு தண்ணி கட்டணும், அதுக்கப்புறம் வந்து 3ஆம் நாள் உயிர் தண்ணின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து 1 வார இடைவெளியிலையோ 4 to 5 நாள் இடைவெளியிலையோ பயிரோட தன்மை மண்ணோட தன்மை தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளே தீர்மானிச்சுட்டு தண்ணி வந்து கட்டணுங்க. அதில் முக்கியமாக வந்து பூக்கும் தருணத்தில் காய் பிடிக்கிற தருணத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஊட்டச்சத்து மேலாண்மை. பயிர் வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து மேலாண்மைனா நம்ம எல்லாமே வந்து உளுந்து பாசி பயிரெலாம் 75 to 80 நாளில் வந்து அறுவடை ஆயிரும். ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளார வந்து அடியுரமாக தான் நம்ம வந்து இந்த உளுந்து பாசி பயிருக்கெல்லாம் உரங்களெல்லாம் வந்து பரிந்துரை பண்ணுறோம். அடியுரம் எவ்வளவு அப்படின்னா தலைச்சத்து அப்படின்ற பொறுத்த வரைக்கும் 25 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 25 கிலோ சாம்பல் சத்து, அதோட வந்து கந்தக சத்து வந்து ஒரு 20 கிலோ ஒரு ஹெக்டருக்கு வந்து இது பரிந்துரை செய்யணும். நான் சொல்கிற அளவு வந்து ஒரு ஹெக்டருக்கு. இது எல்லாத்தையுமே அடியுரமாக நம்ம போடணும், உளுந்து பாசி பயிறு இதுக்கெலாம். இதே வந்து அப்போ வந்து நீங்கள் டவுட் வரலாம், இப்போ எல்லாத்தையுமே அடியுரமாக போடுறப்ப அந்த பூ எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதுக்கு சத்து கொடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூக்குற தருணத்தில் வந்து 2% DAP கரைசல் தெளிக்கணும். உளுந்து பாசிப்பயிறு துவர என்ன பயிர் வகை பயிர்கள் அப்படின்னாலே இந்த 2% DAP கரைசல்ன்றது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து ஒரு ஏக்கருக்கு 2% எப்படின்னா 2 கிராம் எடுத்து 100 ml கலக்கணும், கலக்க வைக்கணும். அதே நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு முதல் நாள் இரவே வந்து ஊற வச்சிடணும் DAP-ஐ. அடுத்த நாள் காலையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தெளிந்த நீரை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணீரோட கலந்து அந்த ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் அப்படின்னா அதில் கலந்து அதுக்கேற்ற மாதிரி அடிக்கணும். இதையுமே கைத்தெளிப்பான் கொண்டு தான் நம்ம வந்து இலை மேலே தெளிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட எய்மே நம்மளோட நோக்கமே வந்து பூ வந்து நல்லா செட் ஆகணும் அப்படின்றது தான். அப்போ நம்ம பவர் ஸ்ப்ரேயர் இது மாதிரி அடித்தோம்னா இருக்கிற பூவும் கொட்டி போயிடும். அதனால் கைத்தெளிப்பான் கொண்டு இந்த எந்த மருந்துனா எந்த பயிர்களுக்குனாலுமே நீங்கள் வந்து உரங்களை வந்து இலைவெளியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலே கைத்தெளிப்பான் மூலமாக தான் அடிக்கணும். அப்போ வந்து இது வந்து பூக்கும் தருணத்தில் இந்த 2% DAP கரைசல் தெளிக்கணும். அதுக்கப்புறம் 15 நாள் இடைவெளியில் அடுத்து வர பூக்கள்லாம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இன்னொரு டைம் வந்து அந்த 2% DAP கரைசலை நம்ம வந்து தெளிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது 2% DAP கரைசல் நம்ம உபயோகப்படுத்தலை அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன இருக்குன்னா பயிர் அதிசயம் அப்படின்ற பூஸ்டர் பயிர் பூஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விவசாயிகள் எல்லாத்துமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் பயிற்சிக்கு வரப்பெல்லாம் நாங்கள் விவசாயிகளுக்கு அதெல்லாம் காட்டியிருக்கோம். இல்லாத தெரியாத விவசாயினாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. பயிர் அதிசயம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ போதுமானது. இது வந்து என்னென்னா பயிர் வகை பயிர்கள் நல்லா வளர்றதுக்குரிய ஊட்டச்சத்துகள் மற்றும் விட்டமின் எல்லாத்தையுமே கலந்து அந்த வந்து உரமாக தயாரித்து வச்சுருக்காங்க. இதை வந்து பூக்கிற தருணத்தில் நம்ம DAP சொன்னோம் இல்லையா, DAP-க்கு பதிலாக இதை வந்து நம்ம பல்ஸ் ஒண்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பயிர் அதிசயத்தை நம்ம வந்து பூக்கும் தருணத்தில் ஸ்ப்ரே பண்ணுறப்ப பூ எல்லாம் கொட்டாமல் நல்லா வந்து சீடு செட் ஆகி விதைகள் வந்து திரட்சியாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த காயோட எடை வந்து அதிகமாக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் 40 ppm சாலிசிலிக் ஆசிட் அப்படின்ற கெமிக்கலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்க. ஸோ இதுதான் வந்து ஊட்டச்சத்து மேலாண்மையில் அடியுரமாக நம்ம போடுறது போக இலைவெளி தெளிப்பாக DAP கரைசல் அல்லது பயிர் அதிசயம் அல்லது சாலிசிலிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. அப்படி இல்லாட்டினாலும் 40 ppm சாலிஸ் NAA அப்படின்ற கெமிக்கல் அளிக்கலாம். இந்த கலை மேலாண்மையில் நான் துவரை கலை மேலாண்மையில் வந்து இந்த களைக்கொல்லி போக துவரையில் வந்து அதிக பயிர் இடைவெளி விட்டு நம்ம நடுறதுனால உதாரணத்துக்கு 60 cm சொன்னோம், 120 cm சொன்னோம். அப்போ வந்து பயிரோட வளர்ச்சி காலத்தில் மொத பருவத்தில் வந்து அதிக இடைவெளியில் இருக்கிறதுனால நம்ம வந்து எந்திரங்கள் மூலமாக கலை மேலாண்மை நம்ம பண்ணிக்கலாங்க. அப்போ வந்து பவர் வீடரு, மினி டிராக்டர் அந்த மாதிரி 1 அடி 1 மீட்டருக்குள்ளே இருக்கிற எந்திரங்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தி களை எடுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம நீர் மேலாண்மை, கலை மேலாண்மை, ஊட்டச்சத்து மேலாண்மை இது எல்லாமே பார்த்துட்டோங்க. அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம். இதில் எப்பயுமே வந்து நம்ம பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே இல்லை நோய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம வேப்ப இலை சார்ந்த வேப்பங்கொட்டை சாறு 5% வேப்பங்கொட்டை சாறு இல்லாட்டி வேப்ப இலை சாறு வந்து அடிப்பதன் மூலம் வந்து பின்னாடி வர்றதை முன்னாடியே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொதுவாக இதில் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வம்பன் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ரிலீஸ் பண்ண வெளியிடப்பட்ட ரகங்களை வந்து பரிந்துரை பண்ணுறதுனால மோஸ்ட்லி வந்து இலை நோய் மற்றும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தன்மையுடைய புதிய ரகங்கள் தான் விவசாயிகளுக்கு நாங்கள் இப்போ பரிந்துரை பண்ணிட்டு வரோம். அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வம்பன் 6 அப்புறம் ரிலீஸ் பண்ண ரகங்கள் எல்லாமே வந்து ஒருமித்த முதிர்ச்சி அடைகிற தன்மையுடைய ரகங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களில் பார்த்தீங்கன்னா பூ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே டைமில் நெல் மாதிரி ஒரே டைமில் பூ பூத்து ஒரே டைமில் அறுவடை நம்ம பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நெத்து இருக்கும், பாசி பயிரை அவ்வளோ உளுந்தும் நெத்தாக இருக்கும், அதுக்கப்புறம் பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், மொட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அறுவடையும் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரே டைமில் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியாது. இந்த இப்போ இருக்கிற வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கிற காலத்தில் ஒரே டைமில் அறுவடையும் பண்ண முடியாது. இப்போ நெல்லுலாம் நம்ம பார்த்தோம்னா ஒரே டைமில் வந்து கம்பைன் ஹார்வெஸ்டரை வச்சு நெல் அறுவடை எந்திரத்தை ஒரே டைமை வச்சு பார்த்தோம்னா சாக்கில் பிடிக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த பாசி பயிர் உளுந்தில் வந்து இந்த அதனோட பூக்கும் தன்மை வந்து இப்படி மாறி இருக்கிறதுனால ஒரே டைம் நம்ம அறுவடை பண்ண முடியாது. இதை கருத்தில் கொண்டு இப்போ வெளியிடப்பட்ட ரகங்கள் எல்லாமே பாசிப்பயிராக இருந்தாலும் சரி உளுந்தாக இருந்தாலும் சரி நம்ம வம்பன் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நம்ம கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மற்ற பயிர் வகை ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் எல்லாமே வந்து ஒருமித்த முதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். அதாவது ஒரே டைமாக பூ பூத்து ஒரே அறுவடையாக நம்ம பண்ணுற மாதிரி விவசாயிகள் பண்ணுற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இது மூலமாக என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து அறுவடை செலவு வந்து மிச்சப்படுத்தப்படுகிறது. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஆரம்பத்திலேருந்து இந்த இந்த தொழில்நுட்ப உரையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா விதைக்கிற விதை அளவு, விதை வரிசை நடவு, அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை, ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை, ஊட்டச்சத்து மேலாண்மை, அந்த பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து உளுந்து பாசிப்பயிர் அப்படின்னாலே இந்த 2% டிஏபின்றது மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். உரையிலேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக பயிர் வகை பயிர்களில் அதிக விளைச்சல் பெறலாம் அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லைங்க. நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம வந்து பயிர் வகை பயிர்களில் வேளாண் உத்திகள் அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் உளவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிற போது எப்படி வந்து அதிக விளைச்சலை பெறலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்களும் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதிக விளைச்சல் பெறுவதற்கு எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையம் புதுக்கோட்டையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை உளுந்து சாகுபடியும் உளவியல் தொழில்நுட்பங்களும் குறித்த புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை இணை பேராசிரியர் திருமதி முனைவர் மூப்பா கவிதா அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.